ஓம் சாந்தி. May 5, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரீரதாரிகள் எவரிடமிருந்தும் அன்றி ஒரே ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே அமைதிக்கும் சந்தோஷத்திற்குமான ஆசீர்வாதத்தை பெறுகின்றீர்கள். பாபா உங்களுக்கு முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காட்டவே வந்துள்ளார். கேள்வி: தந்தையிடம் திரும்பிச் சென்று பின்னர் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கு நீங்கள் என்ன முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: நீங்கள் தந்தையுடன் திரும்பிச் செல்ல விரும்பினால் முழுமையாக தூய்மையாகுங்கள். சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கு உங்களின் புத்தியின் யோகத்தை மற்ற அனைவரிடமிருந்தும் துண்டித்து ஒரே ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். நிச்சயமாக ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றினால் ஒரு மேன்மையான அந்தஸ்திற்கான உரிமையை பெறுவீர்கள். பாடல்: அன்பான கடவுளே, குருடர்களாகி எங்களுக்கு வழிகாட்டுங்கள். ஓம் சாந்தி. இப்பாடலை பாடியவர் யார்? குழந்தைகள்: ஏனெனில் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உள்ளார். அவர் படைப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். படைப்புகள் படைப்பவரை அழைக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு இரண்டு தந்தையர் இருக்கின்றனர் என பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஒருவர் இவ்வுலகிலுள்ள தந்தை, மற்றொருவர் இவ்வுலகிற்கு அப்பால் உள்ளவர். சகல ஆத்மாக்களினதும் தந்தை ஒரே ஒருவரே. ஒரே ஒரு தந்தையை கொண்டிருப்பதனால் சகல ஆத்மாக்களும் தங்களை சகோதரர்கள் என்று அழைக்கின்றனர். அவர்கள் அந்த தந்தையை அழைக்கின்றனர். ஓ தந்தையாகிய கடவுளே, ஓ பரம தந்தையே, கருணை காட்டுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். ஒரே ஒரு கடவுள் மாத்திரமே பக்தர்களின் பாதுகாவலர் ஆவார். முதலில் உங்களுக்கு இரண்டு தந்தையர் இருப்பதை விளங்கப்படுத்துங்கள். அப்பால் வசிக்கும் தந்தை அனைவருக்கும் பொதுவானவர். ஆனால் அனைவரினதும் லௌகீக தந்தை வேறுபட்டவர். எனவே லௌகீக தந்தையா அல்லது இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள தந்தையா மகத்தானவர்? ஒரு லௌகீக தந்தையை என்றுமே கடவுள் என்றோ அல்லது பரம தந்தை என்றோ அழைக்க முடியாது. ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மாத்திரமே. ஆத்மாக்களின் பெயர் ஒரு பொழுதும் மாறுவதில்லை. சரீரங்களின் பெயர்களே மாறுகின்றன. ஆத்மாக்கள் வெவ்வேறு சரீரங்கள் மூலம் தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். அதாவது அவர்கள் மறு பிறவி எடுக்கின்றனர். ஆத்மாக்கள் இறுதியில் எத்தனை பிறவிகளை எடுக்கின்றார்கள் என தந்தையே வந்து விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, உங்களின் சொந்த பிறவிகளை பற்றியே உங்களுக்கு தெரியாது. தந்தை பாரதத்திற்கே வருகின்றார். அவரது பெயர் சிவன் என்பதாகும். சிவனே பரமாத்மா என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதுடன் சிவனின் பிறந்த தினத்தை அல்லது சிவராத்திரியை அவர்கள் கொண்டாடுகின்றனர். ஆத்மாக்கள் அசரீரியானவர்களாக இருப்பதை போன்றே அவரும் அசரீரியானவர். அவர் தனது பாகத்தை நடிப்பதற்காக அசரீரியிலிருந்து ஒரு பௌதீக ரூபத்தினுள் வருகின்றார். அசரீரியான சிவனால் சரீரமின்றி ஒரு பாகத்தை நடிக்க முடியாது. மக்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதே இல்லை. அவர்கள் முற்றிலும் குருடர்களாக உள்ளனர். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இரு பௌதிக கண்கள் உள்ளன. ஆனால் ஆத்மாக்களிடம் தெய்வீக கண் எனவும் அழைக்கப்படுகின்ற மூன்றாவது ஞான கண் இல்லை. ஆத்மாக்கள் தங்களுடைய தந்தையை மறந்துவிட்டனர். இதனாலேயே குருடர்களான எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அவர்கள் அழைக்கின்றனர். எந்த இடத்திற்கான வழி? அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான வழி. அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் அனைவரனதும் சத்குருவும் ஒரே ஒருவரே. மனிதர்களால் மனிதர்களுக்கு குருமார்களாகவும் முடியாது, சத்கதியை அருளவும் முடியாது. அவர்களே சத்கதி அடைவதும் இல்லை, அவர்களால் அதனை பிறருக்கு அருளவும் முடியாது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். அல்பாவான அந்த ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், எந்த மனிதராலும் எவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி, அமைதி, சந்தோஷம் போன்றவற்றை சதா காலத்திற்கும் வழங்க முடியாது. ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே அமைதிக்கும் சந்தோஷத்திற்குமான ஆசீர்வாதத்தை அருள முடியும். அதை மனிதர்களால் மனிதர்களுக்கு அருள முடியாது. பாரத மக்கள் சத்தியுகத்து சொர்க்க வாசிகளாக இருந்த பொழுது சத்தோ பிரதானமாக இருந்தனர். ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தனர். ஆத்மாக்கள் தூய்மையாகவும் சத்தோ பிரதானமாகவும் இருந்த பொழுது பாரதம் சொர்க்கமென அழைக்கப்பட்டது. இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் உண்மையிலேயே சத்தோ பிரதானமாக சொர்க்கமாக இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. இப்பொழுது அது கலியுகத்தின் இறுதி. இது நரகம் எனப்படுகிறது. இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது செல்வம் நிறைந்ததாக இருந்தது. அங்கு வைரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்ட மாளிகைகள் இருந்தன. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகின்றார். சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் ஆகியது. அது வைகுந்தமான சொர்க்கமென அழைக்கப்பட்டது. அது இப்பொழுது சொர்க்கமாக இல்லை என்பதை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பாபா பாரதத்திற்கு மாத்திரமே வருகின்றார். அசரீரியான சிவனின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அவர் என்ன செய்கின்றார் என எவருக்குமே தெரியாது. சிவனே ஆத்மாக்களாகிய எங்களின் தந்தை. நாங்கள் அவரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றோம். தந்தையின் வரலாறு கூட அவர்களுக்கு தெரியாது. துன்ப நேரத்திலேயே அனைவரும் கடவுளை நினைவு செய்கின்றனர் என்று நினைவு கூறப்படுகிறது. அவர்கள் அழைக்கின்றனர், ஓ தந்தையாகிய கடவுளே கருணை காட்டுங்கள். இது ராவண ராஜ்யம் என்பதால் நாங்கள் மிகவும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்தும் ராவணனின் கொடும் பாவியை எரிக்கின்றனர். ஆனால் 10 தலைகளுடன் கூடிய ராவணன் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நாங்கள் ஏன் அவனை எரிக்கின்றோம்? நாங்கள் அவனது கொடும் பாவியை செய்து பின்னர் எரிக்கும் அளவிற்கு அவன் எத்தகைய எதிரியாக இருந்திருக்க வேண்டும்? பாரத மக்களிடம் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண் இல்லாததால் அவர்களுக்கு அது தெரியாது. இதனாலேயே அவர்கள் ராம ராஜ்யத்தை விரும்புகின்றனர். ஆணில் 5 விகாரங்களும் பெண்ணில் 5 விகாரங்களும் உள்ளன. அதனாலேயே அது ராவண சமுதாயம் எனப்படுகிறது. ராவணனின் 5 விகாரங்களே மாபெரும் எதிரி. அதனாலேயே மக்கள் அவனின் கொடும் பாவியை செய்து பின்னர் எரிக்கின்றனர். தாங்கள் எரிக்கின்ற ராவணன் யார் என்பது பாரத மக்களுக்கு தெரியாது. ராவண ராஜ்யம் எப்பொழுது வந்தது என்பதும் எவருக்கும் தெரியாது. சத்திய திரேதா யுகங்கள் ராமராஜ்யம் என்றும் துவாபர கலியுகங்கள் ராவண ராஜ்யம் என்றும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். சத்தியுகத்தில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. எவ்வாறு அல்லது எவரிடமிருந்து அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். தந்தையே அதி அன்பிற்கினியவர். இதனாலேயே பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அவரை அழைக்கின்றனர். பாரதத்தில் அவர்களின் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது துன்பத்தின் பெயரோ சுவடோ இல்லை. அது இப்பொழுது துன்ப பூமியாகும். பல சமயங்கள் உள்ளன. சத்தியுகத்தில் ஓர் தர்மம் மாத்திரமே இருந்தது. அவர்கள் அனைவரும் குருடர்களாக இருப்பதனால் இந்த ஆத்மாக்கள் அனைவரும் எங்கு செல்வார்கள் என்பது தெரியாமல் இருக்கின்றனர். எவருமே சமய நூல்களின் மூலம் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெறுவதில்லை. ஞான கடலான பரம்பிதா பரமாத்மா மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞான கண்ணை வழங்குகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெறுகின்றீர்கள். தாங்கள் எத்தனை பிறவிகளை எடுத்துள்ளார்கள் என்பதை ஆத்மாக்கள் மறந்து விட்டார்கள். சத்தியுகத்து தேவர்களின் ராஜ்யம் எங்கே சென்றது? மனிதர்கள் 84 பிறவிகள் எடுப்பது நினைவு கூறப்படுகிறது. அவர்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி பேசுகின்றனர். ஆனால் அந்த ஆத்மாக்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். பாரதத்திற்கு முதலாவதாக வருபவர்களே தேவர்கள் ஆவார்கள். அவர்கள் 84 பிறவிகளை எடுத்து இறுதியில் தூய்மையற்றவர்கள் ஆகின்றனர். அவர்கள் பாடுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே. அவர்களே தூய்மையற்றிருப்பதையே அது நிரூபிக்கின்றது. இதனாலேயே அவர்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தூய்மையற்று இருப்பவர்களால் எவ்வாறு வேறு எவரையும் தூய்மையாக்க முடியும்? தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யத்தில் பக்தி மார்க்கம் இருந்தது. 5 விகாரங்களால் பாரத மக்கள் அதிக அளவு துன்பத்தை அனுபவித்து விட்டனர். அவர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். இந்த கணிப்பீடு விளங்கப்படுத்தப்பட வேண்டும். முதலில் சத்யுகத்தில் நீங்கள் சத்தோ பிரதானமாகவும், பின்னர் திரேதாயுகத்தில் சத்தோவாகவும் இருக்கின்றீர்கள். ஆத்மாக்களில் கலப்படம் கலக்கப்பட்டது. தந்தை பாரதத்திற்கு மாத்திரமே வருகின்றார். சிவனின் பிறந்த தினம் உள்ளது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் ஒரு கர்ப்பப்பையின் மூலமாகவே பிறப்பு எடுக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண வயதான சரீரத்தில் இவரது பல பிரிவுகளின் இறுதி பிறவியில் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். இந்த விளக்கம் ஒரு நபருக்கு மாத்திரம் வழங்கப்படவில்லை. இது ஒரு கீதா பாடசாலை. இந்த ராஜயோகம் உங்களை தேவர்களாக மாற்றுவதற்கே மனிதர்களாகிய உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு வழங்கக்கூடிய ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுவதற்கே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். வெறுமனே கீதையை படிப்பதனால் மாத்திரமே எவரும் ஓர் அரசராக முடியாது. உண்மையில் அவர் மேலும் ஏழையாகின்றார். தந்தை உங்களுக்கு இந்த கீதை ஞானத்தை கொடுத்து உங்களை அரசர்கள் ஆக்குகின்றார். மற்றவர்களிடமிருந்து கீதையை கேட்பதனால் நீங்கள் ஏழைகள் ஆகிவிட்டீர்கள். பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது தூய்மையும் அமைதியும் செழிப்பும் இருந்தன. அது தூய இல்லற ஆசிரமமாக இருந்தது. அங்கு வன்முறை பற்றிய குறிப்பே இல்லை. துவாபர யுகத்திலேயே வன்முறை ஆரம்பமானது. காம வாளை பயன்படுத்தியதாலேயே அது உங்கள் நிலைமை ஆகிவிட்டது. சத்யுகத்தில் நீங்கள் 100% பலமானவர்களாகவும் சத்தோ பிரதானமாகவும் இருந்தீர்கள். சாதுக்கள் புனிதர்களில் எவருமோ அல்லது வேறு எவருமோ இந்த ரகசியத்தை பற்றி அறிய மாட்டார்கள். ஞான கடலும் தூய்மையாக்குபவருமான தந்தையே வந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான வழியை உங்களுக்கு கூறுகின்றார். ராவணனின் கட்டளைகளை பின்பற்றுவதால் மக்களின் நிலைமை எவ்வாறு ஆகிவிட்டது என பாருங்கள். அரசர்கள் கூட கடந்த காலத்தில் தூய அரசர்களாக இருந்தவர்களின் விக்கிரகங்களின் காலடியில் விழுந்து அவர்களின் புகழை பாடுகின்றனர். நீங்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள், நாங்களோ சீரழிந்த பாவிகள். எங்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை. பின்னர் அவர்கள் கூறுகின்றனர், எங்கள் மீது கருணை காட்டுங்கள். வந்து எங்களை ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுங்கள். எவ்வாறு தந்தை வந்து மீண்டும் ஒரு முறை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்வதை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்ததை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகி இத்தனை பிறவிகளை எடுத்தோம். நாங்கள் இப்பொழுது எங்கள் 84 பிறவிகளை பூர்த்தி செய்கின்றோம். உலக சக்கரம் மீண்டும் சுழல வேண்டும். இதனாலேயே இங்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை தூய்மையாக வேண்டும். தூய்மையற்ற எவருமே அமைதி தாமத்திற்கோ அல்லது சந்தோஷ தாமத்திற்கோ திரும்பி செல்ல முடியாது. சத்தோ பிரதானமாக இருந்த நீங்கள் தமோ பிரதானம் ஆகிவிட்டதை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சத்திய யுகத்திலிருந்து இந்த கலியுகத்திற்கு வந்துவிட்டீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை சத்தியுகத்திற்கு உரியவர்கள் ஆக வேண்டும். அப்பொழுதே உங்களால் முக்தி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்ல முடியும். பாரதம் சந்தோஷ தாமமாக இருந்தது. இப்பொழுது அது துன்ப தாமமாக உள்ளது. குருடர்களாகிய எங்களுக்கு பாதையை காட்டுங்கள் என நீங்கள் பாடலில் கேட்டீர்கள். எவ்வாறு நாங்கள் எங்களது அமைதி தாமத்திற்கு செல்ல முடியும்? கடவுள் சர்வ வியாபி என்றும் அவர் இன்னென்னவற்றில் அவதரிப்பித்திருப்பதாகவும் அம்மக்கள் கூறுகின்றனர். தந்தை பரசுராமராகி எவரையாவது கொலை செய்வாரா? பரசுராமர் கோடாரியை வைத்திருக்கும் ராமர் பற்றிய இதிகாச கதை அது அசாத்தியம். எவ்வாறு நீங்கள் இந்த சக்கரத்தில் 84 பிரிவிகளை எடுத்துள்ளீர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது அல்பாவான என்னை நினைவு செய்யுங்கள். ஓ ஆத்மாக்களே, ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். சரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவதால் நீங்கள் முற்றிலும் ஏழைகளாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் நரகவாசிகள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் சொர்க்கவாசிகள் ஆக விரும்பினால் நிச்சயமாக ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்களை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார்கள். உங்களின் 84 பிறவிகள் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றன. நீங்கள் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை மற்றோரிடமிருந்து துண்டித்து விடுங்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வசிக்கலாம், ஆனால் நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். ஓர் ஆத்மா தனது சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவராகி என்னை நினைவு செய்யுங்கள். கலப்படம் எரிக்கப்படும், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பின்னர் நான் குழந்தைகள் அனைவரையும் என்னுடன் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். நீங்கள் எனது வழிகாட்டல்களை பின்பற்றாதுவிட்டால் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை பெறமாட்டீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். அது அவர்களின் ராஜ்யமாக இருந்த பொழுது வேறெந்த சமயங்களும் இருக்கவில்லை. துவாபர யுகத்திலேயே மற்ற சமயங்கள் அனைத்தும் வர ஆரம்பித்தன. சத்யுகத்தில் மிக சில மனிதர்களே உள்ளனர். இப்பொழுது பல சமயங்கள் இருப்பதனால் அவர்கள் மிகவும் சந்தோஷமற்றவர்கள் ஆகிவிட்டனர். தேவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள். எனவே அவர்களால் இப்பொழுது தங்களை தேவர்கள் என்று அழைக்க முடியவில்லை. பின்னர் அவர்கள் தங்களுக்கு இந்துக்கள் என்ற பெயரை வழங்கினர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்த பொழுது முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சந்தோஷமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாகிவிட்டது. எனவே தந்தையின்றி எவராலுமே நரகத்தை சொர்க்கமாக்க முடியாது. தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் எனப்படுகின்றனர். இங்குள்ள மக்கள் முற்றிலும் விகாரமானவர்கள், அவர்கள் தூய்மையற்றவர்கள் எனப்படுகின்றனர். பாரதம் ஷிவ் பாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயமாக இருந்தது. தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றார், ராவணன் அதை நரகமாக்குகின்றான். ராவணன் உங்களை சபிக்கின்றான், தந்தையோ உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான உங்கள் ஆஸ்தியை கொடுக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த சரீரதாரிகளையும் அன்றி தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். சரீரதாரிகளை கடவுள் என்று அழைப்பதில்லை, ஒரே ஒரு கடவுளே உள்ளார். தந்தை உங்களுக்கு ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். பின்னர் ராவணன் உங்களை சபிக்கின்றான். இந்நேரத்தில் பாரதம் சபிக்கப்பட்டு பெருமளவு துன்பத்தை அனுபவம் செய்கிறது. ராவணனை இப்பொழுது வெற்றி கொள்ள வேண்டும். நினைவு கூறப்படுகிறது, நீங்கள் விகாரங்களை தானம் செய்யும் பொழுது கிரகணத்தின் சகுனங்கள் அகற்றப்படுகின்றன. பூமி மீது விழும் நிழலே மற்றைய பௌதிக கிரகணங்களாகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், 5 விகாரங்கள் என்ற கிரகணத்தின் சகுனங்கள் உங்கள் மீது உள்ளது. நீங்கள் இந்த 5 விகாரங்களையும் தானம் செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் விகாரத்தில் ஈடுபடாமல் இருப்பதே முதலாவதாக செய்யப்பட வேண்டிய தானம். இந்த காம வாளே மனிதர்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகின்றது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த ஞானத்தில் முழு கவனம் செலுத்துங்கள். இந்த இறுதி பிறவியில் இந்த ஞானம் என்ற உங்கள் 3வது கண்ணினால் உங்களின் 84 பிறவிகளை பற்றி புரிந்து கொண்டு தூய்மையாகுங்கள். 2. ராவணனின் சாபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். 5 விகாரங்களையும் தானம் செய்யுங்கள். ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பாப்தாதாவின் உதவியாளர்களாக இருப்பதன் மூலம் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஒரு கிரீடத்தையும் திலகத்தையும் ஏற்றுக்கொள்வீர்களாக. ஓர் அரசர் தனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது ஒரு கிரீடமும் திலகமுமே அதன் அடையாளங்களாகும். அதேபோல் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்களின் நெற்றியில் எப்பொழுதும் ஆத்ம உணர்வு ஸ்திதி என்னும் திலகம் பிரகாசிப்பது புலப்படுகிறது. தொலைவில் இருந்தே அதனை பார்க்க முடியும். சகல ஆத்மாக்களுக்கும் நன்மையளிக்கின்ற நல்லாசிகள் அவர்களின் கண்களிலும் அவர்களின் முகங்களிலும் புலப்படுகின்றன. அவர்களின் ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் தந்தையினுடையதற்கு சமமானவையாகும். ஸ்லோகம். இலகு நினைவை கொண்டிருப்பதற்கு இலகு சுபாவம் என்னும் நற்குணத்தை கிரகித்து உங்கள் சமஸ்காரங்களை இலகுவானதாகவும் எளிமையானதாகவும் ஆக்குங்கள். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத, அசைய முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நாடகத்தின் இந்த ஞானத்தின் மூலம் தாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் சக்தியை கிரகித்து விட்டவர்களுக்கு என்றுமே எந்த குழப்பமும் இருக்க முடியாது. நாடகம் என்னும் இந்த கருத்து சதா ஆடாத, அசைக்க முடியாதவர்களாக இருப்பதற்கான விசேஷமான சக்தியை கொடுக்கிறது. அதை சக்தி வடிவில் கிரகித்து விட்டவர்களை என்றுமே தோற்கடிக்க முடியாது. இந்த நன்மையளிக்கின்ற நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் ஏதோ ஒரு நன்மை அமிழ்ந்துள்ளது. பொறுமையாக இருந்து அனைத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் அப்பொழுது ஆடாத, அசைக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி.